பொன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் பேராசிரியர் திரு முனைவர் பி சக்திவேல் அவர்கள் இணைய பயன்பாடும் பாதுகாப்பும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்
வணக்கம். சார், புதுகை வானொலி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்களுடைய முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர், அரசியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையினுடைய அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர். இன்றைக்கு உங்களோடு ஒரு நல்ல தலைப்பு, அதாவது கைபேசி மற்றும் இணையதளத்தை எவ்வாறு நம்மளோட வளர்ச்சிக்காகவும் எவ்வாறு நம் பாதுகாப்பாக இதை பயன்படுத்துவது பத்தி உங்ககிட்ட பேசுவதற்காக வந்துள்ளேன்.
சார், இப்போ இன்றைய ஒரு காலகட்டம் உலகமே கையடக்க அளவு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி பரிமாணங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது இப்ப இணையதளம் அதோட இல்லாம கைபேசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு யாருமே பயன்படுத்தாத ஆட்களே கிடையாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு அதோட வளர்ச்சி அதிகமா இருக்கு. தகவல்களும் நன்மையும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். அதே நேரத்தில் இப்போ இந்த இணையதளம் கைபேசி இருக்கட்டும், அதோட பயன்பாடு அதோட இல்லாம அதோட முக்கியத்துவம் மேலும் அதோட ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சார், அதை பத்தி விரிவா சொல்லாம?
நிச்சயமா சார், இது ஒரு நல்ல தலைப்பு சார். இந்த தலைப்பு எடுத்ததுக்காக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஒரு சின்ன புள்ளி விவரத்தோட நான் என்னுடைய பேச்சை நான் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். 2000 ஆண்டுல வந்து 0.3% மக்கள் தான் இந்தியாவில் வந்து கைபேசி பயன்படுத்தினார்கள், அதாவது less than 1%. அதுக்கப்புறம் நீங்க சென்ற ஆண்டு ஒரு ஆய்வின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 85% மக்கள் இந்த கைபேசியை பயன்படுத்துகின்றார்கள். 2040 ஆண்டுக்கு உள்ளாக இந்தியாவில் 100% மக்கள் கைபேசியை பயன்படுத்துவார்கள். நிச்சயமாக இந்த கைபேசியை பயன்படுத்துபவர்கள் அனைவரும் இணையத்தை தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா சார், இன்னைக்கு தனிமனிதனோட வளர்ச்சி, சமுதாயத்தோட வளர்ச்சி, ஏன் தமிழ்நாடு இந்தியாவோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது இந்த கைபேசி மற்றும் இணையதளம் தான். அதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதற்கு அடுத்ததாக இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய சமூக பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பிற்கு, கல்வி புரட்சிக்கு மிக முக்கிய பங்கு இந்த கைபேசி, இது தொடர்பான இணையதளம், இது தொடர்பான தகவல் தொழில்நுட்பம் மிக முக்கியமான பங்கு. இப்ப உதாரணமா நீங்க இந்த COVID-19 பெருந்தொற்று காலத்துல பள்ளிகளுக்கே மாணவர்கள் செல்ல முடியாத காலகட்டத்துல நம்ம இந்த கைபேசி பிளஸ் இணையதளத்தின் மூலமாக தான் கல்வி கற்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த ஆன்லைன் கிளாஸ் பார்த்திருப்பீங்க. ஏன்னா நான் ஒரு ஆசிரியர், எனக்கும் என் மாணவனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தியது இந்த கைபேசி மற்றும் இணையதளம் தான். அதற்கு அடுத்ததாக இந்த கைபேசியை பொறுத்தவரை ஏன் இந்த டாபிக் நீங்க நம்ம பேசுறதுக்கு முக்கியமானது ஒரு விஷயம் என்னவென்றால், மத்திய அரசாங்கம் இன்றைக்கு 3000க்கு மேற்பட்ட, நன்றாக கவனியுங்கள் என்னுடைய வானிலை நேயர்களே, 3000க்கு மேற்பட்ட அரசாங்கத்தினுடைய பலன்கள், அரசாங்கத்தினுடைய சேவைகள் இன்றைக்கு கைபேசி வழியாக மத்திய அரசாங்கம் கொடுக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு அரசாங்கம் 6000க்கு மேற்பட்ட பொதுமக்களுக்கு தேவையான முக்கியமான பணிகளை இந்த கைபேசியின் வாயிலாக பொதுமக்களுக்கு கொடுக்கின்றார்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா நீங்க இந்த கைபேசியினுடைய இணையதளத்தினுடைய பங்கு மறுக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல ஒரு 2 முக்கியமான செய்தி நீங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நிறைய மாணவர்கள், நிறைய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் இந்த நிகழ்ச்சி கேட்பார்கள். 40க்கு மேற்பட்ட இணையதளத்தில், 40க்கு மேற்பட்ட அல்லது நீங்க மொபைல் அப்ளிகேஷன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, செயலின்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது நம்மளோட கைபேசியில வந்து இந்த மாதிரி செயலிகள், 40க்கு மேற்பட்ட செயலிகள் இருக்கு. எதற்காக என்றால் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சொல்லுவோம் சார், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிப்பவர்களுக்கு இலவசமாக இந்த இணையதளம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய செல்போன்ல வந்து இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இன்னைக்கு இருக்கு சார். இது யாராவது விருப்பப்பட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் சார். அந்த வகையில வந்து இன்னைக்கு கைபேசி மிக முக்கியமானது. அது எல்லாத்துக்கும் அடுத்ததாக வந்து கோவிட் காலத்துல வந்து நம்ம மருத்துவரை அணுக முடியவில்லை, மருத்துவ சேவைகள் அனைத்துமே இந்த கைபேசி வழியாக நமக்கு கிடைத்தது. சென்னையில வந்து நீங்க அரசாங்கத்தோட முயற்சியில வந்து டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் கிளினிக் ஓபன் பண்ணாங்க. 10,000க்கு மேற்பட்ட பேஷண்ட்டை வந்து கோவிட் காலகட்டத்துல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா சுகாதாரமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த கைபேசியினுடைய பங்கு, இணையதளத்தோட பங்கு நாம் மறுக்க முடியாது சார். அதனாலதான் இன்னைக்கு இந்த டாபிக்க வந்து உங்ககிட்ட நாங்க பேசுறோம். நாங்க
சார், இப்போ எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறப்போ அதே நேரத்துல அதுக்கான பாதுகாப்பு முறைகள் அப்படிங்கறதும் ஒன்னு இருக்கு சார். அந்த வகையில வந்து இந்த இணைய பாதுகாப்பு வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது?
நல்ல கேள்வி சார், உங்களை நிச்சயமாக பாராட்டணும். இந்த பாதுகாப்பு விஷயத்தை பத்தி தெரியாதனாலதான் இன்னைக்கு அனைத்து விதமான குற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த இணைய இணையதளம் என்பது என்னவென்றால், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன் நான், இன்றைக்கு வளர்ச்சிக்கு நமக்கு மிக முக்கியமானது, தனி மனிதனுடைய மேம்பாட்டிற்கு மிக முக்கியமானது இந்த இணையதளமும் நம்மளுடைய கைபேசியும். ஆனால் அதே சமயத்தில் இந்த இணையம் என்பது நமக்கு எந்த மாதிரியான குற்றங்களை ஏற்படுத்துகின்றது என்பதை பத்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த இணைய பாதுகாப்பு அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்க மேற்கத்திய நாடுகளில் வெளிநாடுல இணைய பாதுகாப்பு சம்பந்தமாக பட்ட படிப்பு, இணைய பாதுகாப்பு சம்பந்தமாக நீங்க தொழில் கல்வியை கொடுக்கறாங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து சார் நமக்கு இதை பத்தி ஒரு புரிதல்கள் ரொம்ப கம்மி சார். அதான் வந்து இன்னைக்கு பெரும் பிரச்சனைக்கு காரணமே. இந்த இணைய பாதுகாப்பு என்பது என்னவென்றால், நன்றாக கவனியுங்கள் என்று நண்பர்களே, தனி மனிதன் இணையதளத்தை அதாவது இந்த செல்போனை பயன்படுத்தி நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்டர்நெட்ல நீங்க கனெக்ட் பண்றீங்க. அந்த மாதிரி இன்டர்நெட்டோட நீங்க தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது எந்த ஒரு உரிமை மீறல்கள், உரிமை பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகள் அல்லது குற்றங்களில் இருந்து உங்களை பாதுகாப்பதுதான் இணைய பாதுகாப்பு என்று கூறப்படுகின்றது. அதுக்கு அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சுப்ரீம் கோர்ட்டே ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கு, ரைட் டு பிரைவசி அதாவது அந்தரங்க உரிமையானது ஒரு அடிப்படை உரிமை. ஸோ உங்களுடைய அடிப்படை உரிமையானது இணையதளத்தில் அதாவது கொள்ளை போகாமல் இணையதளத்தில் உங்களுடைய உரிமைகள் பாதிக்காமல் நிலைநாட்டுவது தான் சார் இணைய பாதுகாப்பு. அதற்கு அடுத்ததாக இன்னைக்கு பெண்கள் குழந்தைகள் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகத்தில் எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் குழந்தைகள் வயதான பெற்றோர்கள் வந்து இந்த பாதிப்புக்கு ஏற்படுத்துறாங்க. ஸோ அவர்களும் தங்களுடைய சமூக பொருளாதார உரிமைகளை விட்டு கொடுக்காமல் இணையத்தை பயன்படுத்துவதுதான் இணைய பாதுகாப்பு என்று சொல்கிறோம். அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இணையத்தை பயன்படுத்துபவர்கள் குறிப்பாக பெண்கள் தங்களுடைய அந்தரக உரிமைகள், தங்களுடைய பிரைவசின்னு சொல்லக்கூடிய இந்த ரைட்ஸை வந்து இன்னைக்கு நிறைய இழக்கக்கூடிய காலகட்டம் ஏற்பட்டுள்ளது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இணைய பாதிப்பு இல்லாமல், இணைய குற்றங்கள் இல்லாமல் நம்மளுடைய வளர்ச்சிக்காக நம்ம இணையத்தை பயன்படுத்தணும் சொல்றதுதான் சார் இந்த இணைய பாதுகாப்பு. உதாரணமா வந்து நீங்க இந்த மாதம் மத்திய அரசாங்கம் வந்து 6/2/2023 138 மொபைல் அப்ளிகேஷன்ஸை வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சூதாட்ட சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மொபைல் அப்ளிகேஷன்ஸும் தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய உரிமை இணையத்துல வந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் அரசாங்கம் முயற்சி எடுக்கின்றது. சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும்னா, நம்மளோட உரிமைகள், நம்மளுடைய பொருளாதார உரிமைகள், நம்மளுடைய சமூக உரிமைகளை பாதுகாத்து கொண்டு இணையத்தை பயன்படுத்துவதுதான் சார் இணைய பாதுகாப்பு என்று கூறப்படுகின்றது சார்.
அதே போல இப்போ இணையதளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனால பல விதமான நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே நேரத்தில் வந்து பாதிப்புகள் இருக்குங்கிற சொல்லியிருக்கோம். அதில் வந்து ஏற்படக்கூடிய குற்றங்கள் குறித்த எந்த வகையில் அதோட ஏற்பட வாய்ப்பு இருக்கு
சார்? என்னை பொறுத்தவரையும் இந்த ஒரு நேர்காணல் அல்லது இந்த ஒரு கலந்துரையாடல் என்பது என்னன்னா சார், ஒரு விழிப்புணர்வு தான் சார் மிக மிக முக்கியம். என்னோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய என்னுடைய அன்பு நேயர்கள், இந்த புதுகை வானொலி நேயர்கள், நீங்கள் இந்த விஷயத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெற்றோர்கள்கிட்ட கண்டிப்பாக இந்த விஷயத்தை பேசணும். ஏன் இன்னைக்கு நம்ம இந்த இணைய பாதுகாப்பும் இணைய குற்றங்களும் அல்லது நம்மளுடைய செல்போன் பயன்படுத்தி வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா இந்த இணையதள குற்றத்தினுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாயிடுச்சு சார், பல மடங்கு. நம்ம இப்போ உதாரணமாக சொல்லணும்னா NCRB ஒரு டேட்டா இருக்கு சார், அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கிரைம் ரிப்போர்ட்டு, CBI சொல்லக்கூடிய மத்திய புலனாய்வு அதனுடைய ரிப்போர்ட்டு, ஹோம் மினிஸ்ட்ரியோட ரிப்போர்ட்டு, எது எடுத்து பார்த்தாலும் இந்த இணையத்தில் ஏற்படக்கூடிய குற்றங்கள், இணையதளத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதனுடைய எண்ணிக்கை வந்து சார் அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் அனைத்து தரப்பு மக்களுமே இந்த பிரச்சனைகளுக்கு ஆட்படுகின்றார்கள், அது ஒரு முக்கியமானது. அடுத்ததாக பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுகின்றது. நிறைய பேர் இந்த விஷயத்தை வெளியே சொல்றது கிடையாது. உதாரணமா என்னோட மாணவன் ஒருத்தன் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அவன் 1000 ரூபாய் வந்து இழந்திருக்கிறான் இந்த இணையதள குற்றத்துல, ஆனா அவன் வந்து யாருக்கிட்டையும் சொல்லவில்லை, பெட்ரோல் கிட்ட சொல்லவே இல்லை. அதனாலதான் வந்து இன்னைக்கு இந்த தலைப்பை நம்ம எடுத்து விவாதிச்சு. அதுக்கு அடுத்ததாக பொருளாதார இழப்பை தாண்டி இன்னைக்கு மன உளைச்சல்கள், மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை, மன உளைச்சல்கள் அதிகம் ஏற்படுவது இந்த இணையதளத்தினால்தான், இந்த செல்போனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அது எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமானது என்னன்னா, இன்னைக்கு பொதுமக்கள் கிட்ட விழிப்புணர்வு இல்லை. அதுக்காக தான் இந்த முயற்சி நீங்க எடுத்திருக்கிறீங்க, உங்களை நான் மனதார பாராட்டுறேன். ஏன்னா இந்த இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்த வேண்டும் சார். இந்த விழிப்புணர்வின் மூலமாக தான் பெரும் குற்றங்கள் நம்ம குறையும், இதுதான் நம்மளுடைய சமூக பொறுப்பு சார். அதுக்கு அடுத்ததாக, நான் ஒரு அரசியல் அறிவியல் ஒரு மாணவன், ஒரு ஆசிரியர், என்னோட பார்வையில வந்து அரசியலமைப்பு சட்டம் ரைட் டு ஈக்வாலிட்டின்னு சொல்லக்கூடிய சமத்துவ உரிமை கொடுத்திருக்குது, ரைட் டு பிரைவசின்னு சொல்லக்கூடிய அடிப்படையான அந்தரங்க உரிமை கொடுத்திருக்கு. ஆனா இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 21 நூற்றாண்டுல இணையதளத்துல வந்து நம்மளால் வந்து பாதுகாக்க முடியல. அதனாலதான் சார் இந்த டாபிக் இன்னைக்கு பேசுறோம். சோ இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இது கேட்கக்கூடிய நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாதுன்றதான் சார் இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படையான நோக்கம். அதனால முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சார் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் சார். நீங்க இந்த டேட்டாவை எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 20,000-30,000 இந்த மாதிரி வந்து இந்தியாவில வந்து இணையதள குற்றங்கள் நடக்குது. இன்னும் குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க சார், இந்த டேட்டா எல்லாமே பொதுமக்கள் நீங்க சைபர் கிரைம்லயும் கவர்மெண்ட்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுதான். கம்ப்ளைண்ட் பண்ணாத டேட்டாவுடைய எண்ணிக்கை எவ்வளவோ இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க தமிழ்நாடோட டிஜிபி வந்து சொல்லியிருக்காரு, என்னன்னா லாஸ்ட் இயர் மட்டும் 66,000 மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சைபர் கிரைம் போலீஸருடைய உதவியை நாடி இருக்கார்கள். ஏன்னா அவங்களுடைய இணைய உரிமையும் பிளஸ் அவங்களுடைய பொருளாதார இழப்பு ஏற்பட்டதுனால தான் நீங்க போலீஸ் கிட்ட போயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இதனுடைய உக்கிரம் அதிகமா இருக்கின்ற காரணத்தினால தான் சார் இன்னைக்கு இந்த தலைப்பை பத்தி நம்ம பேசுறோம் சார்.
இப்போ இந்த குற்றங்கள் இது போன்ற பல செயல்களுக்கு வந்து யார் வந்து இதுக்கு வந்து பாதிக்கக்கூடிய வகையில இலக்காகும் சூழ்நிலை வந்து உருவாகக்கூடிய சூழ்நிலை?
நல்லது சார், அருமையான கேள்வி சார். நிச்சயமா இது வந்து நீங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இது யாரு பாதிக்கப்படுறாங்கன்னா சார் முதல்ல வந்து இதுக்கு இலக்காவது யார் அப்படின்னா சரியான வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாதவர்கள். அது மட்டும் கிடையாது, ரொம்ப அஜாக்கிரதையாக இருப்பாங்க சார். லைஃப்ல நீங்க எல்லாமே நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஈஸியா நம்ம எடுத்துக்க கூடாது சார். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அஜாக்கிரதையோட இருக்கக்கூடியவர்கள் விழிப்புணர்வு இல்லாதவர்கள் மிக முக்கியமான இலக்கு. இதுல வந்து நீங்க படிச்சவர்களும் வராங்க சார், படிக்காதவர் ரெண்டு பேருமே வராங்க. நீங்க செய்தித்தாள் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், வங்கியில பணிபுரியவர்கள், ஏன் இன்னும் தொழிலதிபர்கள், இந்த மாதிரி எவ்வளவு பேர் இதுக்கு பாதிக்கப்படுகின்றார்கள். இன்னைக்கு ஒண்ணு இல்ல சார், சின்ன உதாரணம், எனக்கு இன்னைக்கு காலையில ஒரு இமெயில் வருது சார். அந்த இமெயில வந்து பாத்தீங்கன்னா பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து எனக்கு 32 லட்சம் ரூபாய் வந்து டொனேஷன் கொடுக்க போறோம், இது வந்து கிளைம் ஆகாம இருக்கு இந்த பணம், இதை நீங்க வந்து கிளைம் பண்ணுங்கன்னு எனக்கு ஒரு இமெயில் வருது. எனக்கு இதை பத்தி தெரியும் சார், ஏன்னா நான் இந்த பாடத்தை படிக்கிறேன், இந்த பாடத்தை நடத்துற மாணவர்களுக்கு நான் அந்த மெயில வந்து என்ன பண்ணிட்டேன், ஒதுக்கி தள்ளிட்டு அதை வந்து என்ன பண்ணிட்டேன், பிளாக் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன் சார். இது எத்தனை பேருக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கு? அது இல்லாதது முக்கியமானது சார். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க படிப்பறிவு மற்றும் இந்த தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட புரிதல்கள் கம்மியா இருக்கக்கூடிய மக்கள். ஏன்னா இது எல்லாமே டெக்னிக்கலான விஷயம் சார். ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்றேன், நீங்க வந்து ஒரு எச்சரிக்கையான்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு குரூப்பே வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு ஜம்தாரா குரூப்னு சொல்லுவாங்க, அந்த குரூப்பே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சைபர் கிரைமுக்காகவும் இணையதள குற்றத்திற்காகவும் செயல்படக்கூடியது இந்தியாவில வந்து ஒரு குரூப் இருக்கு சார். ஸோ அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவர் எப்படி வந்து இந்த தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க, இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மக்கள் பாதிக்கிறாங்க சார். அதுக்கு அடுத்ததாக வயதான பெற்றோர்கள், அது மட்டும் கிடையாது பெண்கள் குழந்தைகள் இதுக்கு ஆட்படுகின்றார்கள். ஏன்னா சார் நம்ம வந்து செல்போன் வாங்கி கொடுக்குறோம், நம்ம ஒரு 10 நிமிடம் அல்லது ஒரு மணி நேரம் நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம வந்து பேசணுங்க, இந்த மாதிரி இந்த செல்போனை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துறது, இணையதளத்துல வந்து எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துறது, இல்லை இதில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம், இது சம்பந்தமான வந்து ஒரு அடிப்படையா ஒரு நீங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து காரை நம்ம ஒரு பைக் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு லைசன்ஸ் ஒன்று வாங்குறோம். ஆனா இந்த போனை எடுத்த உடனே நம்மளுடைய குழந்தைகள் பிஞ்சு கையில கொடுத்துறோம் சார். 4 வயது 3 வயது பிள்ளைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. சோ அவங்க கிட்ட நம்ம ப்ராப்பரா ஒரு டீச்சிங் இல்லாம நம்ம கொடுக்கறதுனுடைய விளைவு தான் சார் ஒன்று. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சமூக பிரச்சனை. என்னன்னா குடும்பத்தோடு ஒட்டாமல் குடும்பத்தை விட்டு விலக்கி இருக்கக்கூடியவர்கள், தனிமையாக வாழக்கூடியவர்கள், எப்பொழுதுமே ஏதாவது ஒரு மன உளைச்சல் அல்லது பிரச்சனைகள் இருப்பவர்கள் இதுல வந்து அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள். நான் சொல்லல சார், அரசாங்கம் சொல்கின்றது, மத்திய அரசாங்கம் சொல்கின்ற புள்ளி விவரத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா சக்திவேல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ வந்து ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லக்கூடாது, இது ஆதாரத்தின் அடிப்படையில். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று மிக முக்கியமானது என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆழ்ந்து சிந்திக்காமல் அதை மேலோட்டமாக பார்க்கக்கூடியவர்கள் இதுக்கு பாதிப்பு உண்டாகிறாங்க. எல்லாத்துக்கும் மேல சார் நம்ம வந்து நம்மளுடைய சமுதாய கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், குடும்பத்தோட கட்டமைப்பு ரொம்ப முக்கியம், பெற்றோர்களுடைய கட்டமைப்பு அரவணைப்பு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரச்சனைகளை வந்து அதிகம் பாதிப்பு ஏற்படுத்துவது கிடையாது. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை, அதற்காக தான் நான் உங்களிடம் உரையாடுகின்றேன், நீங்க எங்ககிட்ட கேள்வி கேட்கறீங்க. ஸோ அந்த அவேர்னஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அது மட்டும் கிடையாது, ICTன்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி நாலேஜ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஐ எம் சோ ஹாப்பி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு எஜுகேஷன்லேயே வந்து சிலபஸ் கொண்டு வந்துட்டாங்க. இணைய பாதுகாப்புன்னு என்ன, இணைய குற்றங்கள்னு என்ன, இது எப்படி நம்ம பாதுகாக்கலாம், இந்த மாதிரி வந்து பாடத்திட்டத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக நம்ம அரசாங்கத்தோட முயற்சிகளை பாராட்ட வேண்டும் சார்.
இப்போ இந்த இணையதளத்திலிருந்து நம்ம வந்து பாதுகாக்கக்கூடிய விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான விதிமுறைகளை என்ன மாதிரி பின்பற்றினா நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு?
கண்டிப்பா சார். இதுல வந்து சார் முதல்ல வந்து நான் சொல்லணும்னா சட்டத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து ஏதோ குற்றங்கள் நடக்கிறதுனால வந்து நீங்க அரசாங்கம் அஜாக்கிரதையாக இருக்கின்றது அல்லது முயற்சிகள் எடுக்கலன்னு நீங்க நினைக்காதீங்க. மிக மிக ஒரு தவறான நோக்கம், ஒரு கண்ணோட்டம். ஏன்னா பொதுமக்களோட பார்வையிலும் ஒரு சிலர் நினைக்கிறாங்க கவர்மெண்ட் வந்து சரியான முயற்சிகள் எடுக்கலன்ட்டு. சார் இங்க பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னு சார் பல சட்டங்கள் இருக்கு. அதாவது இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இருக்கு, தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஒன்று இருக்கு 2000, தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2008 இருக்கு. அது எல்லாத்துக்கு மேல நீங்க வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு நீங்க மத்திய அரசாங்கம் ஒரு வரைமுறை, ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க 2021-2022. சரி இதெல்லாம் நம்ம வந்து அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நம்மளை பாதுகாப்பதற்காக. இன்னொன்று குறிப்பா நான் சொல்றேன், பெண்கள் ஞாபகம் வச்சுங்க, குழந்தைகள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பயன்படும். உங்களோட அனுமதி இல்லாமல் உங்களுடைய புகைப்படத்தையோ உங்களோட அனுமதி இல்லாமல் உங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை இணையதளத்தில் பகிரக்கூடாது. அல்லது ஒரு பெண்ணை தேவையில்லாமல் வந்து இணையத்தில் பின்தொடர்வதும் குற்றம். இது எல்லாமே நம்மளோட சட்டம் சொல்லுது சார். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு கம்மி சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லா லாங்குவேஜிலுமே நமக்கு தகவல்கள் இருக்கு சார். ஏன்னா நம்ம எல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது இந்த மாதிரி இன்டர்நெட் கிடையாது. நம்ம எல்லாமே நூலகத்துல தான் போய் நம்ம வந்து தேடணும், நம்மளுடைய தகவல்கள் அங்கதான் கிடைச்சது. இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்க போய் இணையதளத்துல தேடி பாத்தீங்கன்னா சார் இந்த சட்டம் என்ன சொல்லுது, ஒரு பெண்ணோட அனுமதியோ ஒரு ஆணோட அனுமதி இல்லாமல் அவர்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இணையத்துல பகிரக்கூடாது, ஒரு பெண்ணோ ஆணோ இணையத்துல தொடரக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மனசை புண்புறுத்துற வகையில வந்து நம்ம செய்திகளை பகிரக்கூடாது, வெறுப்பு பிரச்சாரத்தை பகிரக்கூடாது. இது எல்லாமே நம்ம சட்டத்துல இருக்கு சார். இது நமக்கு பாதுகாப்பதற்காக நமக்கு கொண்டு வந்தது தான் சார் நம்ம இந்த இணையதளத்தை வந்து ஒழுங்குபடுத்துவதற்காக வந்த சட்டங்கள்.
இப்ப வந்து நம்ம இணையதளம் வந்து எந்த அளவுக்கு இணையதளமா இருக்கட்டும் கைபேசியா இருக்கட்டும் எங்களுடைய அறிவியல் வளர்ச்சி காலத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதே நேரத்துல அதுல ஏற்படக்கூடிய நன்மைகள் எந்த அளவுக்கு நமக்கு பயன்படக்கூடிய விஷயமா இருக்கு, இதில் தாண்டி ஒரு நன்மைகளும் செயல்களும் இருக்கிற பட்டத்துல அதோட பாதுகாப்பு முறைகள் என்ன, அதோட குற்றங்கள் இதுல என்னென்னலாம் ஏற்படுது, அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம சரியான வழிமுறையை பின்பற்றினா நமக்கு அதை சரியான வகையில பயன்படுத்தவும் முடியும், அதே நேரத்துல பல குற்றங்களையோ இல்ல செயல்களையோ தவிர்க்க முடியும் அப்படிங்கிற பல தகவல்களையும் இந்த நாளையில விரிவான வகையில எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நிச்சயம் சார், எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா நான் தெரிந்தது எனக்கு புரிந்ததை வந்து உங்களோட தொடர்பு கொள்வதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இறுதியாக என்னுடைய பேச்சை முடிப்பதற்கு முன்னாடி நான் சிம்பிளா 2-3 டிப்ஸ் மட்டும் சொல்றேன் சார். அதை நீங்க கண்டிப்பா வந்து நீங்க உங்களுடைய லைஃப்ல அது பின்பற்ற ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி இணையதள குற்றத்துல இருந்து நம்ம பாதுகாக்கலாம் சார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே பேராசைப்படக்கூடாது. நீங்க இணையத்துல வரக்கூடிய லிங்க் வரும் பாருங்க, கியூஆர் கோடு வரும், அதை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது என்ன சார், நீங்கள் வந்து பொருளாதாரம் தான் சார் நீங்கள் மிக முக்கியமானது. இந்த பொருளாதாரத்திலிருந்து இலவசங்கள் அல்லது நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா 2 பொருள் கொடுக்குறோம் நாங்கள், நீங்கள் வந்து பணத்தை முதலீடு செய்யுங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தரும், இந்த மாதிரி தேவையில்லாமல் நிறைய விளம்பரங்கள் வருது. இது எதுவுமே நம்ம நம்பக்கூடாது சார். அதுக்கு அடுத்ததாக சார் அளவுக்கு மீறினது நஞ்சு சார். அளவுக்கு மீறி நம்ம இணையதளத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது சார். என்னுடைய அன்பான என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இந்த நேர்காணலை கேட்கக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு நீங்க அதிகபட்சம் 30 நிமிடம் அல்லது 45 நிமிடத்திற்கு மேல நம்ம வந்து செல்போனை பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு விளம்பரத்தையும் நீங்க வந்து நம்பாதீங்க. தேவையில்லாத மொபைல் அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அதை வந்து ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேளுங்க, இது வந்து பாதுகாப்பா இல்லையா. அதே மாதிரி ஒரிஜினல் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க, மென்பொருள் சொல்லுவாங்க சார், ஒரிஜினல் கொஞ்சம் பணம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும், பரவாயில்லை அந்த மாதிரி நீங்க ஒரிஜினல் சாஃப்ட்வேர் வாங்குங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கடவுள் சொல்லுன்னு சொல்லுவாங்க சார், பாஸ்வேர்டு கேள்விப்பட்டீங்களா, உங்களுக்கு ஏடிஎம் பின் நம்பரோ அல்லது உங்களோட இமெயில் அந்தவருடைய பாஸ்வேர்டும் வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு, அதாவது யாருமே தெரிஞ்சு கொள்ளாத வகையில். உதாரணமா உங்களோட மொபைல் போனோட நம்பர் எடுத்து வைக்காதீங்க, உங்களுடைய வண்டி நம்பர் வேண்டாம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி வந்து தவிர்த்துட்டு நீங்க வந்து கஷ்டமான ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்க உருவாக்குங்க. எல்லாத்துக்குமே இல்லை சார் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், தேவையில்லாமல் உங்களுடைய தகவல்களை பொது வெளியில் பகிர வேண்டாம். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னன்னா எனக்கு இதை பிடிக்கும், நான் வந்து பெற்றோர் இல்லாமல் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி பொது விஷயத்துல வந்து நம்ம பகிராமல் இருந்தாலே சார் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். கடைசியாக இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியது என்னன்னா பிரச்சனை ஒன்று ஏற்பட்டால் பயப்படக்கூடாது. ஏனென்றால் நீங்க சட்டம் உங்களுக்காக தான், சட்டம் பெண்களுக்காக தான் உள்ளது, குழந்தைகளுக்காக உள்ளது. தைரியமாக வந்து நீங்க ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சார். நீங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க ஆன்லைன்ல நீங்க என்ன பண்ணலாம் சார், நீங்க வந்து போலீஸ்ல சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய கடமை, ஒரு சில நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார். டோல் ஃப்ரீ நம்பர், இது வந்து கட்டணமே இல்லாத இது வந்து ஒரு நம்பர். இது வந்து உங்களுடைய பிரச்சனைகள் ஏற்பட்டால் உங்களை பாதுகாப்பதற்காக. இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சார், 1090 ஒரு நம்பர், அதே மாதிரி வந்து 1091, அதாவது 10 90 10 91, இது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர். பெண்கள் ஏதேனும் வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்டோ அல்லது வந்து குற்றங்கள் ஏற்பட்டால் நீங்கள் இணையத்தை வந்து போலீஸை வந்து நம்ம நாடலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கான வந்து ஒரு உதவி நம்பர் சார், 10 98 1098 சொல்லுவாங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் இந்த நம்பரை பயன்படுத்தலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு நம்பர் உருவாக்கியிருக்காங்க, 181 சொல்லுவாங்க சார், 181. இது வந்து என்னன்னா டொமஸ்டிக், உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள் ஏதேனும் ஏற்பட்டால் இந்த நம்பரை நீங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல் இண்டியா ஹெல்ப் லைன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நம்பர் உருவாக்கி இருக்காங்க, 112 சார், 112. இந்த நம்பரை பயன்படுத்தி ஆல் இண்டியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் அரசாங்கத்தை வந்து நீங்க முறையிடலாம். இறுதியாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1930 ஒரு நம்பர் இருக்கு சார். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெண்களையும் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட எண்கள். இந்த எண்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து பயன்படுத்துவதற்கு நீங்கள் உங்களுக்கு தைரியம் துணிச்சல் வேணும். அதனால இதுவரையும் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னுடைய புரிதல்கள் என்னுடைய கருத்துக்களை வந்து பகிர்வதற்கு வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலைக்கும் அதனுடைய செய்தியாளர்களுக்கும் இந்த அலுவலக ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிச்சயமாக இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளாக இருக்கும் என்று விடைபெறுகிறேன். இது உங்களுடைய முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம். முழுமையாக இந்த செய்திகளை வந்து நீங்க கேட்ட என்னுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எல்லாத்துக்கும் மேல என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், இட்ஸ் மை ரிக்வஸ்ட், என்னன்னா இந்த செய்திகளை நீங்கள் கேட்டது மட்டும் முக்கியம் கிடையாது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளோட பேசுங்க, உங்களோட பெற்றோரோட பேசுங்க. இந்த சேஃப்கார்டு சொல்லக்கூடிய பாதுகாவல் வழிமுறைகளை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்க பயன்படுத்துங்கள். அப்படி பயன்படுத்தி பொருளாதார இழப்பு இல்லாமல் மன நிம்மதியோடு வாழக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், அதே மாதிரி இந்த புதுகை பண்பலையோட விருப்பம். சோ நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சார். நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை இணைய பயன்பாடும் பாதுகாப்பும் குறித்தும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை பேராசிரியர் திரு முனைவர் பி சக்திவேல் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.